சென்னையில் துப்புரவு தொழிலாளி பழனிச்சாமி என்பவர் இறந்துவிட்டதாக செய்தித்தாள்கள் பார்த்தோம். என்ன நடந்தது? பழனிச்சாமியின் மரணத்திற்கு என்ன காரணம்?
பழனிச்சாமி மரணத்துக்கு என்ன காரணம்னு அவங்க வந்து அரசு எதுவும் சொல்லல. ஆனா பணிச்சுமை அதிகமாக கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா 20 மணி நேரம் எல்லாம் சில பேர்கிட்ட வேலை வாங்கியிருக்காங்க. அவங்கள சென்னையில கொண்டு போய் தங்க வச்சிருக்கிற அவங்க சரியான ஒரு உணவோ அவங்களுக்கு கிடைக்கல. அதே போல தங்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கீழே ஒரு பெட்ஷீட்டு நியூஸ் பேப்பர் கீழே விரிச்சு கிடைச்சி வைக்கிற சூழல் எல்லாம் ஏற்படுது. இவங்களை ஆக்சுவலாவே அரசு ஊழியர்கள், இவங்களை எப்படி நடத்தணும்னா அவங்களுக்கு தெரியல. அதே போல உணவு சாப்பிடும் போது குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறது கூட டம்ளர் கொடுக்கல, அந்த தட்டிலேயே நாங்க வந்து ஒரு பொது பைப்ல இருந்து தண்ணி பிடிச்சி குடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க பதிவு பண்றாங்க. பழனிசாமி மட்டும் ஏறலைங்க, சென்னையில ஒருத்தர் காந்தாராவங்கிறவரும் இறந்திருக்காருங்க. அவரும் துப்புரவு தொழிலாளி தாங்க. இரண்டு பேரும் மூணு பேரும் இன்னும் கூட இறந்திருக்க சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒன்னும் சரியான தகவல்கள் அவங்க வெளியே சொல்றது இல்லைங்க.
இந்த இரண்டு
இது வந்து மனித உரிமை மீறலங்கிறது தான் எங்களுடைய கருத்துங்க. சாதாரணமா வந்து ஒரு அகதியன்னா கூட இப்படி நடத்தணும்ன்ட்டு ஒரு முறை இருக்குங்க. ஆனா இந்த நாட்டு மக்களா இருக்கிற ஒரு அரசு ஊழியர்னு அவங்கள அறிவிச்சிருக்கிற இந்த அரசு வந்து அவங்களை வந்து ஒரு முறையான மனிதனா கூட நடத்தல அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு.
இப்போ இந்த இறந்த இரண்டு பேருமே வந்து அவர்களுடைய பணிச்சுமை காரணமாகத்தான் இறந்தார்கள் அப்படின்னு நீங்க எதை வச்சு சந்தேகிக்கிறீங்க?
ஆமாங்க, இது வந்து பொதுவா இவங்க அரசு வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே அரசு வந்து இந்த மாதிரி மாற்று பணிக்கு கூட்டிட்டு போகும்போது அவங்க வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்னால இறந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் வந்து அவங்களுடைய சூழல் வந்து மாறும் பொழுது, ஒரு 42 வயசாச்சுங்க அந்த கொடுமுடியை சேர்ந்த பழனிச்சாமிக்கு, அவனுக்கு ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தைகள் இருக்கு, இன்னொரு 2 குழந்தைகள் இருக்கு, மொத்தம் 3 குழந்தைகள். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா அந்த மக்களே கூட இங்கு எதனால இறந்தாருன்னு சரியான தகவல் கொடுக்காம இந்த அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்து இயல்பாவே அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்துட்டாரு அப்படின்னு இயல்பா சொல்லி அவங்களையும் நம்ப வச்சு அவங்கள அப்படியே விட்டுறாங்க. இந்த சென்னையில இறந்த காந்தாராவுக்கு முதலமைச்சர் அவங்க 4 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த பழனிச்சாமிக்கு இன்னும் அதுவும் கிடைக்கல. கேட்டா அவர் வந்து நிரந்தர பணியாளர் கிடையாது, அதனால அது இன்னும் கொடுக்கற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற இந்த மாதிரி மோசமான நிலைமைகள் தாங்க இருக்குங்க. சாதாரணமாக ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறக்குறவங்களுக்கு 4 லட்சம் 4 லட்சம் முதலமைச்சர் அறிவிக்கிறாங்க. ஒரு துப்புரவு பணிக்கு மாற்று பணியில கூட்டிட்டு போனவங்களுக்கு கூட அதை அறிவிக்கிறதுக்கு இன்னும் இந்த அரசுக்கு அந்த மனநிலை வரலைங்க. அது ஏதாவது நம்ம சொல்ற வர விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனை குறைஞ்சபட்சம் ஒரு அடிப்படை உரிமைகளோட அடிப்படை வசதிகளோட அவங்கள நடத்தணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அரசுக்கும் இல்லை, அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கும் இல்லை. சென்னையில் இருக்கிற இன்னும் சொல்ல போனா மக்களுடைய பெரும்பான்மை, எல்லாரும் நான் சொல்ல வரல, பெரும்பான்மையுடைய மக்களுடைய மனநிலை கூட யாரோ வந்து இதையெல்லாம் சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற நினைக்கிற ஒரு சூழல் தான் அங்க இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் நாங்க அந்த அவர்களுடைய குப்பைகளை அவர்களே அள்ளட்டும். அந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க, இன்னும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க, இவங்களை வச்சுட்டு அவங்க அள்ளிட்டோம் அப்படின்னு நாங்க கருத்து சொல்றோம். இது வந்து வேற யாருமே இதை பற்றி அக்கறைப்படல. ஏன்னா அந்த மக்கள் எங்க மக்கள்ங்கிறதுனால நாங்க அக்கறைப்பட வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு இருந்துட்டு இருக்கீங்க. அதுதான் இந்த குரல் வந்து எங்க மத்தியில இருந்து மட்டும்தான் இந்த குரலே வருது. இங்க இருக்கிற பல அரசியல் கட்சிகிட்ட இருந்து கூட இப்படிப்பட்ட குரல் வரவே இல்லைங்க. எல்லா அரசியல் கட்சி கூட பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, துப்புரவு பணியாளர் வந்து வேலை செய்யட்டும். ஒரு தலித் லீடரே கூட அங்க என்ன சொல்றாருன்னா, துப்புரவு பணியாளர் போதுமான எண்ணிக்கையில் இங்க இல்ல, பிற மாவட்டங்கள் இருந்து அழைச்சிட்டு வரணும், தேவைப்பட்டா பிற மாநிலங்கள் இருந்து இறக்குமதி பண்ணணும்னு கூட ஒரு தலித் லீடர் பேசுறாரு. அப்போ இது வந்து இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு பேசுற அளவுக்கு இவர்கள் என்ன சரக்கா, இவர்கள் மனிதர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. இப்போ இதெல்லாமே எங்களை ரொம்ப மனசு புண்படுத்துதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இயற்கையா இருக்கிற மனிதன் வந்து வாழ தகுதியற்றவனா மாத்துற சூழல் வந்து இங்க இருக்கிற எல்லாருனாலையும் ஏற்படுத்துற ஒரு நிலை இருக்கு. அது இந்த பேரிடர்கள்ல இது ரொம்ப அதிகமா இருக்குங்க. அதே போல அங்க அவர்களுக்கு நிவாரண பொருள்கள் கூட பாத்தீங்கன்னா, உள்ள சந்துக்குள்ள உள்ள இருக்கிற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதிகளுக்கு பெரிய அளவு நிவாரணங்கள்லாம் போய் சேர மாட்டேங்குது. அந்த பகுதிகளில் வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் எல்லாமே அங்கே இருக்குங்க.
தமிழ்நாடு முழுவதும் இருந்து எத்தனை துப்புரவு தொழிலாளிகள் சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக உங்களுக்கு தகவல்?
இதுல பாத்தீங்கன்னா ஒரு 8,000 பேர் கொண்டு போயிருக்காங்க. அங்க சென்னையில ஏற்கனவே 20,000 பேர் இருக்காங்க. துப்புரவு தொழிலாளர்கள் அங்க மாநகராட்சியில இருக்காங்க. இவங்க மற்ற மாவட்டங்கள்ல இருந்து ஒரு 8,000 பேர் கொண்டு போயிருக்காங்க. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிரந்தர தொழிலாளர்கள் கொஞ்சம் பேருதாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, வெறுமனே உங்களுக்கு தினசரி 300 ரூபாய் உங்களுக்கு கூலி தர்றோம்னு சொல்லி பல பேரை கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி கூட்டிட்டு போனவங்களுக்கும் கூட அங்க வந்து வெறும் 50 ரூபாய் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த 50 ரூபாயில இருந்துதான் அவங்க அதுலேயே தான் சோப்பு வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது, இவங்க ஒரு 400 பேர் ஒரு இடத்துல தங்க வச்சிருக்காங்க. அந்த தங்க வச்சிருக்கிற பள்ளியில பாத்தீங்கன்னா 2 டாய்லெட் தான் இருக்கு. அதுவும் முறையா இல்லாத ஒரு டாய்லெட்டுங்க. இவங்களும் இந்த துப்புரவு பணியாளர்கள் பயன்படுத்துறது கூட முறையான டாய்லெட் வசதிகள் சென்னையில இல்லைங்க. அதுதான் அந்த அளவுக்கான இடங்கள்ல தான் இவங்களை தங்க வச்சிருக்காங்க. ஆக ஒரு அதிகாரிகளா இருக்கிறவர்கள் இவர்களை ஒரு மனிதர்களாக கூட நினைக்காத ஒரு மனநிலையை தான் இங்க ஏற்படுத்திருக்காங்களே ஒழிய, இவர்களும் மனிதர்கள் தான், இவங்களும் ஓரளவு அவங்களை கவனிக்கணும் அப்படிங்கிற மனநிலை அங்க இல்லாம இருந்திருக்குங்க. தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் பல பேரை கூட்டிட்டு போயிருக்காங்க. சில மாவட்டங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்களை வந்து முறையா வந்து பேருந்துல அவங்க அழைச்சிட்டு போயிருக்கணும். குறிப்பா கோத்தகிரியில இருந்து சென்னைக்கு கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போயிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஆடுமாடுகளை போல அவங்களும் லாரியில வச்சு ஒரு கோத்தகிரியில இருந்து சென்னைக்கு வந்து 12 மணி நேரம் பயண நேரம். இவங்களை அந்த 12 மணி நேரம் இந்த ஆடு மாடுகளை போல அந்த பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க. இவங்களை வந்து ஒரு மனிதர்களாகவே இவங்க நினைக்கலைங்க. இவங்க வந்து கூப்பிட்டா வந்து எதை வேணாலும் செய்யணும். கையு பல இடங்கள்ல வந்து கொஞ்சம் பேருக்கு கையுறை கொடுத்துருக்குறாங்க, பல பேருக்கு கையுறை கொடுக்காமலே அங்க வேலைகள் நடந்திருக்குங்க. சென்னையில அங்க வந்து ஏறத்தாழ 100,000 டன் குப்பைகள் சேர்ந்திருக்கிறதாக தகவல். இவங்க போய் ஏறத்தாழ 20,000 டன் குப்பைகளை அழுகிருக்காங்க. நம்ம கேள்வி என்னன்னா, இது மனிதன் செய்யற வேலையே கிடையாதுங்க. எந்திரங்கள் என்னாச்சு, வொக்கலின் என்னாச்சு, வேற லாரிகள்லாம் என்னாச்சு, அதை வச்சுட்டு ஏன் இவங்க அள்ளல? சாதாரணமா ஒரு சின்ன இடர்பாடு, மௌலிவாக்கத்துல ஒரு கட்டடம் இடிஞ்சுதுன்னா அந்த கட்டட இடர்பாடுகளை அள்ளுறதுக்கு வந்து பொக்லின் எந்திரங்களை எல்லாம் பயன்படுத்துறாங்க. சென்னையில நிறைய மோட்டார் தொழிற்சாலைகள் இருக்குங்க. அவங்க எல்லாம் வந்து ஏன் வந்து கேட்டிருந்தா எத்தனையோ வண்டிகளை கொடுத்துருக்க முடியும். இன்றைய வரைக்கும் பெரிய எந்திரங்களை பெரிய அளவு அவங்க பயன்படுத்துற மாதிரி தெரியல. இரண்டாவது, துப்புரவு தொழிலாளர்களை மட்டுமே பயன்படுத்தி இதை நீக்கிறதுங்கிறதும் சரியில்லைங்க. பெரிய ஒரு இடர்பாடு அப்படின்னு பேரிடர்னு சொல்றாங்க. அந்தந்த மக்களே வந்து அவங்க பகுதிகளுக்குள்ள குப்பைகளை போட்டுட்டுங்க. அது அவங்க யாரோ வந்து அள்ளணும், தான் போடுற குப்பைய வந்து தான் அள்ளுறதுக்கு வந்து பொறுப்பு இல்லை. இது அள்ளுறதுக்குன்னு ஒரு சாதி இருக்குது, அதுக்கான ஒரு குறிப்பிட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க வந்துதான் அது சுத்தப்படுத்தணும்ட்டு மூக்க பிடிச்சிட்டு நாத்தம் அடிக்குதுன்னு ஏறத்தாழ மக்கள்லே பல பேர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக ஒரு சிலர் வந்து தௌஹித் ஜமாத்ங்கிற அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 3,000 பேர் இறக்கி விட்டு எந்த வித வேறுபாடும் இல்லாம, அதுல பல பேர் ஐடி படிச்ச இன்ஜினியர்கள் டாக்டர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாமே குப்பை அள்ளிட்டு இருக்காங்க. ஆக ஒட்டுமொத்த மக்களுக்குமே அந்த நினைவு வந்து நமக்கும் இதுல பங்கு இருக்கு, நாமளும் இந்த குப்பை அள்ளணும்ங்கிற நினைவு இல்லாம குறிப்பிட்ட தொழிலாளர்கள் வந்துதான் அள்ளணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை சென்னையில நீடிச்சுட்டு இருக்குங்க. இதை வந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அதனால நாங்க நாளைக்கு ஒரு போராட்டம், இவங்களெல்லாம் திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு போராட்டம் நாளைக்கு எடுத்திருக்கோம்.
நீங்க இந்த பிரச்சனையை ஜாதிய பிரச்சனையா பார்த்தாலும் கூட எதிர்த்தரப்புலேருந்து வாதாடுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து துப்புரவு பணியாளர்கள் என்பது அரசு பணியாளர்கள் தானே, அரசு பணியாளர்கள் அவர்களுடைய பணியை செய்ய வேண்டும் என்று மக்கள் கேட்பதோ மற்றவர்கள் எதிர்பார்ப்பதோ எப்படி ஒரு ஜாதி பிரச்சனையாக நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க
கேட்டாங்கன்னா, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்துங்க, இப்ப டாக்டர்கள் இருக்காங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற டாக்டருக்கு அந்த எந்த டாக்டர் வேணா அங்க போக முடியுதுங்க. ஒரு பிளம்பர், ஒரு எலக்ட்ரீஷியனா யார் வேணா போக முடியுதுங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் தான் அந்த தொழிலையே இருக்க வச்சிருக்காங்க இயல்பாவே. அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குங்க. இயல்பாவே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இது ஒரு அந்த தொழில் அவங்கதான் செய்யணும் அப்படின்ட்டு எல்லாரும் அதுல இருந்தாங்கன்னா எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க. ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களை மட்டுமே அந்த தொழில முடக்கி வச்சு அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றாங்கன்னா ஒரு 10 நாள் வேலை வாங்கிட்டு அங்க வந்து ஒரு 2000 ரூபாய் ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பெருமையா அரசாங்கம் சொல்லுதே ஒழிய அந்த 2000 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது, அந்த 2000 ரூபாய் தொகையும் பெரிய தொகையா கிடையாதுங்க. ரெண்டாவது மக்களுடைய மனநிலை இப்ப வந்து நடிகர் கார்த்திக் வந்து நேற்றைக்கு வந்து அங்க போய் இந்த துப்புரவு பணி எல்லாம் அவரே செஞ்சிருக்காருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க யாரையும் எதிர்பார்க்காதீங்க, நாமளே இதெல்லாம் அள்ளுவோம், இளைஞர்கள்லாம் வாங்க, இது நம்ம வேலை அப்படின்னு அவர் சொல்றாருங்க. சரியான விஷயத்த அவர் முன் வைக்கிறாருங்க. அப்போ இதே மனநிலை ஏன் மற்றவர்களுக்கு இல்லைங்கிறதுதான் நம்முடைய கேள்விங்க. இந்த பணி அவர்களுக்கு கொடுத்ததுனால அவங்க செய்யணும் அப்படிங்கறது விஷயங்கிறது வேறங்க. அது இயல்பா உள்ள ஊடாடி நிக்கிற செய்தி என்னன்னா இந்த பணி செய்யறவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறதுதான் இயல்பாவே உள்ள ஊடாடி நிக்குதுங்க. அதனாலதான் அவங்கள வந்து ஒரு குறைஞ்சபட்ச ஒரு மனிதராக கூட நடத்தாம இதே மற்ற அரசு ஊழியர்களை இப்படி நடத்திட முடியாதுங்க. அதுக்கு வந்து அதுக்கு பெரிய சங்கங்கள் இருக்கு, அவங்க போராடிடுவாங்க. ஆனா இவர்களை எப்படி வேணா நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை அங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அது சாதிதான் காரணம் என்பது உலகமே அறிந்த ஒன்றுங்க. பட் அவர்கள் தான் இது செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அரசாங்கம் அந்த வேலை அவர்களுக்கு கொடுத்ததுனால இயல்பா இருக்கலாம். ஆனால் அவர்களை இப்படி ஒரு இழிவா கொண்டு வந்து மாடுகளை போல கொண்டு வந்து இவங்களை ஒரு வசதி இல்லாத இடத்துல நியூஸ் பேப்பரை கீழே போட்டு படுத்துட்டு இருக்காங்க. குடிக்கிறதுக்கு டம்ளர் கொடுக்கலைங்க, தண்ணி பைப் இல்லைங்க, 400 பேருக்கு 2 டாய்லெட். இந்த மாதிரி வந்து எந்த அரசூழியரும் அந்த மாதிரி வச்சிருக்க முடியுமா? நிச்சயமா முடியாதுங்க. இவர்கள் அந்த சாதியை சேர்ந்தவங்கிற காரணத்தினாலதான் இப்படி அவங்களை நடத்துறாங்க இயல்பாவே. அதுதான் அதுல தூக்கி நிக்கிற அடிப்படை உண்மைங்க. அவர் அரசூழியரா இருக்கிறதுனால வேலை வாங்குறது தவறுன்னு நாங்க சொல்ல வரல. அதுல சாதி உள்ள இருக்கிற காரணத்தினால இவங்களை மிகவும் கேவலமாக, மிருகத்தை விட கேவலமா நடத்துற ஒரு சூழல் இங்க இருந்துட்டு இருக்குங்கிறது நாங்க வெளிப்படுத்துறோம். இதாங்க.
அதே சமயத்துல சென்னையில ஏற்பட்ட இந்த பேரிடரின் போது தௌஹீத் ஜமாத் அமைப்பு மற்றும் அவர்களை போன்றவர்கள் பலரும் வந்து நடிகர்களாகட்டும் சின்ன சின்ன குழுக்களாக கூட சில பேர் வந்து இந்த துப்புரவு பணி செய்வதற்கு ஆர்வம் காட்டினார்கள், செயல்பட்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி வைகோ, திருமாவளவன் உள்ளிட்ட மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் கூட நேரடியாக களத்தில் இறங்கி துப்புரவு பணியை செய்து காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு. அந்த முயற்சிகள் எல்லாம் கூட நீங்க சொல்ற இந்த பிரச்சனையை முழுசா தீர்க்கல அல்லது போதுமானதா இல்லைங்கிறீங்களா?
நிச்சயமா தீர்க்காதுங்க. ஏன்னா இதுக்கு வந்து பெரிய அளவு வந்துங்க எந்திரங்களை பயன்படுத்தணுங்க. இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு இவர்கள் வந்து அந்த முனைப்பை வந்து இந்த அரசியல் தலைவர்களும் நடிகர்களும் போய் தாங்களே இதை செய்து காட்டுறதுனால மக்களுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துறாங்க. இது எல்லாருமே செய்ய வேண்டிய வேலை, நாமளும் இதுல இறங்கி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் அவங்களுக்குள்ள ஏற்படுத்துற ஒரு வாய்ப்பு இங்க ஏற்படுத்திருக்குங்க. அவ்வளவுதான் இந்த இவங்களால வந்து அதனுடைய ஒரு 10% அந்த குப்பைகளை கூட அகற்ற வாய்ப்பே கிடையாதுங்க. அது வந்து மிகப்பெரிய அளவு அந்த குப்பைகள் படிந்திருக்கிற நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா அது இன்னும் 1 மாதம் போனா கூட அதை அகற்ற முடியாத சூழல் தாங்க இருக்குங்க. அப்ப அதுக்கு வந்து இவங்க வேற ஒரு உந்துதல் சக்தியா வேணா இருக்கலாம் மொழிய. முடிந்த அளவுக்கு அந்த மக்களும் இறங்கி கொஞ்சம் அந்த வேலைகள் கை கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பா இந்த வேலைகள் அமையும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து.
இன்னும் சில இடங்கள்லேருந்து என்ன மாதிரி புகார்கள் வருதுன்னா இந்த துப்புரவு பணி செய்வதற்கு கூடுதல் பணம் கேட்கிறார்கள், அதிகமான பணம் கேட்கிறார்கள் அப்படிங்கிற சில புகார்களும்
தப்பானது இல்லைங்க. அது வந்து தவறான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை வந்து இளைஞர்கள் எல்லாம் நிறைய பேரை கூட்டிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு அரசு வேலை இப்ப நிரந்தரமாக்குறோன்ட்டு அரசு பணியில் இல்லாதவங்களை கூட கூட்டிட்டு போயிருக்காங்க. அதான் நான் சொன்ன மாதிரி வெறும் நான் நேரடியாக இன்னைக்காலையில அங்கிருந்து பேட்டி எடுத்தேங்க நம்ம தோழர் அந்த துப்புரவு தோழர்கிட்ட. வெறும் 50 ரூபாய் 300 ரூபாய் கொடுக்குறேன்னு பேட்டா கொடுக்கறதா கூட்டிட்டு போனவங்க, அதாவது தினசரி படி 300 ரூபாய், வெறும் 50 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. ஆக அது வந்து அதிகமாக அவங்க கிளைமுக்கு கேட்கறாங்கிற செய்தி எல்லாம் வந்து எங்கேயா ஒவ்வொரு இடத்துல 2 இடத்துல நடக்கணும். பட் அரசு கூட்டிட்டு போற இந்த தொழிலாளர்களுக்கு வந்து மிக சுற்பமான குறைந்த அளவு தொகை தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது யதார்த்தமான உண்மை. சில இடங்கள்ல எங்கேயாவது கேட்டிருக்கலாம், சில பேர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கலாம், அது வேற யாராவது இருந்திருக்கலாம், அதெல்லாம் இது மறக்க முடியாது, அது கூட மறக்க முடியாதுதாங்க. பட் மிக பெரிய அளவுல வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத எங்க கருத்து.
இந்த பிரச்சனைக்கு இந்த துப்புரவு தொழிலில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டுமே ஈடுபடுவது செயல்படுவது அப்படிங்கிற இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வாக நீங்கள் எதை முன்வைக்கிறீர்கள்?
இல்லைங்க, இந்த தூய்மை தொழில் அப்படிங்கிறது மனிதர்களே, அது சாதி அடிப்படையில அருந்ததியர்கள் மட்டுமில்ல, எந்த மனிதனையுமே இதுல பயன்படுத்த கூடாதுங்க. இது வந்து எந்திரங்கள் தான் செய்யணும், எந்திரங்களும் மனிதனை இயக்கலாம், அப்படி ஒரு சூழல் தான் இருக்க வேணுங்க. அதுதான் முழுமையான தீர்வுங்க. எந்த சாதி மணி இங்க எல்லாருமே சாதியா தான் இருக்கிறாங்க, அதனால எந்த சாதி மனிதனையும் இங்க மனிதனையே இதுல பயன்படுத்த கூடாது. மலத்தை அழுவதாக இருந்தாலும் சரி, குப்பை அழுவதாக இருந்தாலும் சரி, அதற்கான இது இங்க வந்து எது எதுக்கோ ராக்கெட் விடுறான், கோயில்ல மணி அடிக்கிறதுக்கு கூட மின்சாரம் பட்டன் தட்டினா மணி அடிக்குதுங்க. எல்லாத்துக்குமே இங்க வந்து யந்திரங்களை கண்டுபிடிக்கிற இங்க இருக்கிற விஞ்ஞானிகள் இதற்கு மட்டும் ஏன் யந்திரங்களை பயன்படுத்த தயங்குகிறார்கள், அல்லது யந்திரங்களை பயன்படுத்தினா வேலை போவன்லாம் யாரும் சொல்லலைங்க. தாராளமாக யந்திரங்களை பயன்படுத்தலாம், நாங்க அந்த தொழிலே மனிதர்களே இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது யந்திரங்கள் மட்டும்தான் இதற்கு தீர்வுங்க. அறுவடைக்கு யந்திரம் வருது, இதை விதைக்கிறதுக்கு யந்திரம் வருது, அதே போல அங்க இருக்கிற உரம் போடுறதுக்கு யந்திரம், எல்லாத்துக்கும் யந்திரம் இருக்கும் பொழுது இதற்கு மட்டும் எப்படி யந்திரம் இல்லாம இருக்கிறது? அதை பயன்படுத்துவதற்கு இங்க இருக்கிற ஆளும் வர்க்கமும் ஆதிக்க வர்க்கங்களும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இல்லை என்பதுதான் உண்மை.
இப்போ ஒரு சராசரியா தமிழ்நாட்டில் துப்புரவு தொழிலாளிக்கு, அரசு பணியில் இருக்கும் துப்புரவு தொழிலாளிக்கு என்ன சம்பளம் கொடுக்கறாங்க?
இங்க வந்து ஒரு 15,000 ரூபாய் கொடுக்கறாங்க.
அதாவது சென்னையிலயா இல்ல எல்லா இடத்துலயுமே பொதுவா?
சென்னை, மதுரை, கோவையில. இப்போ சென்னையில ஒரு 20,000 தொழிலாளர்கள் இருக்காங்க, கோவையில ஒரு 3,000 தொழிலாளின்னு வைங்களேன் இவங்களுக்கு. இதை தவிர ஒப்பந்த தொழிலாளர்கள்னு இப்ப சமீபத்துல கொஞ்சம் நிறைய பேர் இப்ப எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வாங்குற சம்பளம், அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட சம்பளம் வந்து 6,000 ரூபாய், அவங்க கையில கிடைக்கிறது வெறும் 3,000 ரூபாய் தான். இந்த ஒப்பந்தத்துல அந்த யார் அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்களோ அவங்க அதை எல்லாமே வஞ்சித்து, கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்திருக்கு. வெறும் 3,000 ரூபாய் கொடுத்து அவங்களுக்கு துப்புரவு தொழில ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்துல இந்த நிலைமை இப்ப இருக்குங்க. இப்ப நிரந்தர தொழிலாளர்கள் அதிகமா இப்ப எடுக்கிறது இல்லைங்க, நிரந்தரப்படுத்துறது இல்ல. கடந்த காலத்துல எடுத்து நிரந்தரமா இருக்கிறவங்க மட்டுமே அதுல அப்படியே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து தொடக்கத்துல ஒரு 15,000, போக போக ஒரு 20-22,000, அதிகபட்சமா ஒரு 25,000 ரூபாய் வரைக்கும் அந்த சம்பளம் அவங்க வாங்குவாங்க நிரந்தர தொழிலாளர்கள். அந்த எண்ணிக்கை குறைவுங்க. இப்போ ஒப்பந்த தொழிலாளர்கள் முறையில நிறைய பேரை சேர்த்துங்க, அவங்களுக்கு வெறும் 3,000 ரூபாய் மட்டும் கொடுக்கற ஒரு சூழல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு நிலவிட்டு இருக்குங்க. இதையும் இங்க இருக்கிற தொழிற்சங்கங்கள் வந்து தட்டி கேட்கிற நிலைமை மிக கம்மியா குறைவாக தான் இருக்குங்க.